Honorable Shanmugam Kukadasan, you have 16 minutes.
மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே, 2025 ஆண்டுக்கான பாதுகாப்பு பற்றிய எனது பகுப்பாய்வு மற்றும் பரிந்துரைகளை இந்த அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாடானது பொருளியல் மாற்றம், எண்மமயமாக்கல், சமூக நலன் விரிவாக்கம் முதலியவற்றை இலக்குகளாக கொண்ட பல நல்ல திட்டங்களை முன்வைக்கின்றது. எனினும் இந்த முன்மொழிகளில் பல அவற்றை செயற்படுத்தும் உத்திகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள் பற்றிய தெளிவை கொண்டிருக்கவில்லை. பொதுமக்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தெளிவான புரிதலை அளிக்கும் பொருட்டாக இந்த முன்முயற்சிகள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி அரசு விரிவாக விளக்கம் அளிப்பது நன்மை பயக்கும். முதன்மையான துறை ஒன்றின் கீழும் நேரான கூறுகள், மறையான கூறுகள், அறைகூவல்கள் மற்றும் பரிந்துரைகளை இவ்விடத்தில் பார்ப்பது பொருத்தமானது என நம்புகின்றேன். பொருளாதார வளர்ச்சி மற்றும் முதலீடு, எக்கனாமிக் குரோத், ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்களின் விரிவாக்கமானது, குறிப்பாக ஏசியன் மற்றும் பிராந்திய விரிவாக்க பொருளாதார கூட்டாண்மையானது ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் நம்பிக்கையான ஒரு படியாகும். பொருளாதார மாற்ற சட்ட திருத்தம், அரசு தனியார் கூட்டு சட்ட அறிமுகம் முதலியன வணிக நம்பிக்கை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டை நோக்கமாக கொண்டுள்ளன. எனினும் இந்த ஒப்பந்தங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்படும் அல்லது எந்த குறிப்பிட்ட தொழில்கள் பயனடையும் என்பது பற்றிய தெளிவான வரைபடத்தை அரசு வழங்கவில்லை, அதை வழங்கப்பட வேண்டும். மேலும் குறைவான பயன்பாட்டில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகைக்கு விடுவதானது பொருண்மைய உற்பத்தியை ஊக்குவிக்கும் என்றாலும் தவறான பயன்பாடு அல்லது ஊழலை தவிர்க்கும் செயல்முறைகள் வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். இந்த கவலைகளை சீர் செய்ய அரசு தெளிவான ஒரு செயலாக்க திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இந்த திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள துறைகளை இலக்காக கொண்ட சுதந்திர வர்த்தக ஒப்பந்தங்கள், நில ஒதுக்கீடுகள், அரசு தனியார் பங்குடைமை திட்டங்களுக்கான வெளிப்படையான கட்டமைப்பு ஆகியன இதில் அடங்கும். எண்ம பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம், டிஜிட்டல் எக்கனமி அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீலங்கா யூனிட் டிஜிட்டல் ஐடென்டிபிகேஷன் SLUDI என்ற முக்கிய முன்முயற்சியானது எண்ம பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு ஒரு முதன்மையான படியாகும். மேலும் எண்ம பொருளாதாரத்தின் பங்களிப்பை 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பது இலட்சியமானது, நம்பிக்கைக்கும் உரியது ஆகும். இருப்பினும் எண்ம உள்கட்டமைப்பு மேம்பாடு, இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகள், எண்ம கல்வியறிவு முதலிய முன்முயற்சிகள் எவ்வாறு செயற்படுத்தப்படும் என்பதற்கு குறித்து தெளிவில்லை, இதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். மேலும் புதிய முயற்சியாளரும் சிறிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் தத்தம் செயற்பாடுகளை விரிவாக்க சிறப்பான வரிவிலக்கு மற்றும் நிதி ஆதரவு வழங்கப்படவில்லை, இதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். பெறுபவர்களை அதிகரிக்க வேண்டுமாயின் எண்ம உட்கட்டமைப்பு, சைபர் பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் புதிய முயற்சிகளுக்கான ஊக்கத்தொகை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு தெளிவாக கோட்டிட்டு காட்ட வேண்டும். அத்தோடு எண்ம மாற்றம் கிராமப்புற சமூகங்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். நிதி மேலாண்மை மற்றும் வருவாய் உருவாக்கம், சமூக செலவினங்களை அதிகரிக்கும் பொழுது ஏற்படும் 6.7% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவ இலக்காக இந்த பாதுகாடு கொண்டுள்ளது. வாகன இறக்குமதியின் தாராளமயமாக்கல், எண்ம சேவைகள் மீதான பெறுமதி சேர் வரி, பெருநிறுவன வரி உயர்வுகள் ஆகியன கணிசமான வருவாயை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் வாகன இறக்குமதி வரிகள் போன்ற தற்காலிக நடவடிக்கைகளுக்கு அப்பால் நீண்டகால வருவாய் நிலைத்தன்மையை அரசு எவ்வாறு உறுதி செய்யும் என்பதை இந்த பாதுகாடு குறிப்பிடவில்லை. அத்தோடு அரசு ஊழியர்களின் ஊதியத்தை 3 ஆண்டுகளில் 325 பில்லியன் உயர்த்த நடவடிக்கையானது வருவாய் வளர்ச்சியுடன் பொருந்தவில்லை என்றால் அது நிதி அழுத்தத்தை மோசமாக்கும். நிதிநிலையின் உறுதித்தன்மையை பேணும் பொருட்டாக மாற்று வருவாய் வழிமுறைகள், வரி சீர்திருத்தங்கள், செலவின கட்டுப்பாடுகள் வழிமுறைகள் உள்ளிட்ட பல விரிவான உத்திகளை அரசு அறிவிக்க வேண்டும். சமூக நலன் மற்றும் வருமான வளர்ச்சி, சோசியல் வெல்ஃபேர் அண்ட் எக்கனாமிக் குரோத், சமூக பாதுகாப்பு செலவினங்களை 232.5 மில்லியன் ரூபாவாக உயர்த்துவானது அரசு ஊழியர்களது ஊதியம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களது கொடுப்பனவுகளை உயர்த்துதல் முதலியன முன்மொழிவுகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்காக. இருப்பினும் இவ்வூதிய உயர்வுகள் படிப்படியாக வழங்கும் அணுகுமுறையானது அரசின் மீதான அதிருப்திக்கு வழிவகுக்கும். மேலும் ஊதிய உயர்வுகள் உற்பத்தி திறன் வளர்ச்சியுடன் பொருந்தவில்லை என்றால் பணவீக்க அபாயம் உருவாகும். இந்த நலத்திட்டங்களுக்கு நிலையான நிதியை எவ்வாறு பெறுவது என்பதை பற்றிய விரிவான உத்திகளை அரசு வழங்கவில்லை. பொருளாதார உறுதித்தன்மையுடன் சமநிலைப்படுத்த வேண்டுமாயின் அரசு உற்பத்தி திறன் இணைக்கப்பட்ட ஊதிய முறை, பரந்த ஊதிய உயர்வுக்கு பதிலாக இலக்கு பணமாண்டு பரிமாற்ற முறை, ஒரு கட்டமான நிதி ஒதுக்கீடு முதலிய செய்தல் முதலிய திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். மேலும் இலங்கை குடித்தொகையில் 52 வீதத்தை கொண்ட பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு பொறுப்பான அமைச்சுக்கு கடந்த நிதியாண்டில் 20 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிதியாண்டில் அது 15 பில்லியனாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் பெருந்தொகையான பெண்கள் தலைவர் தாங்கும் குடும்பங்கள் உள்ளன. குறிப்பாக வடக்கு கிழக்கில் 92,000 பெண்கள் குடும்பம் தலைமதாங்கும் குடும்பங்கள் உள்ளன. இவர்களுக்கு நிலையான வருமான வழிமுறைகள் இல்லை. இதனால் இக்குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளது எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே பெண்கள் தலைமதாங்கும் குடும்பங்களுக்கு வருவாய் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் பொருட்டாக இந்த அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு பன்மடங்கு அதிகரிக்கப்பட வேண்டும். அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட், இலங்கையின் பொருளாதார விவசாயம் மற்றும் சமூக வளர்ச்சி. இலங்கையின் பொருளாதாரத்தில் விவசாயத்தின் பங்கு கணிசமாக இருந்த பொழுதிலும் இந்த பாதுகாட்டு நீர்ப்பாசன மேம்பாடுகள் மற்றும் எந்திரமயமாக்கல் உத்திகள் பற்றி தெளிவாக குறிப்பிடவில்லை. இந்த புறக்கணிப்பானது குறைந்த விவசாய உற்பத்தியின் வழியாக உணவு பறி பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும். கூடுதலாக வளங்கள் சங்கிலி திறனை மேம்படுத்துவதற்கு அல்லது கிராமப்புற சந்தையை அணுகலை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் எதுவும் இதில் கூறப்படவில்லை. எந்திரமயமாக்கல், கிராமப்புற உட்கட்டமைப்பு உள்ளிட்ட விவசாயத்தை நவீனமயமாக்குவதற்கான தெளிவான கொள்கை கட்டமைப்பை அரசு வழங்க வேண்டும். பாதுகாட்டில் கைத்தொழில் துறைக்கு 13 மில்லியன் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறை உற்பத்திகளை விட கைத்தொழில்துறை உற்பத்திகள் அதிக கேள்வி நிகழ்ச்சி கொண்டவைகள், எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் கொண்டவை என்பதையும் தேசிய உற்பத்தியில் கைத்தொழில் பங்கு அதிகமாக உள்ள நாடுகளே அபிவிருத்தி அடைந்த நாடுகளாக உள்ளன என்பதையும் அரசு உணர வேண்டும். அதற்கேற்ப கைத்தொழில்துறைக்கான மூலதன ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் கூறுவது பொருத்தமாக நம்புகின்றேன். கல்வி, உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி. தொழிற்சங்கை தேவைகளோடு கல்வியை இணைக்க தெளிவான திட்டங்கள் எதுவும் இந்த பாதுகாட்டில் இல்லை. தொழில் பற்றிய தொழில் ஆராய்ச்சி நிதி மற்றும் ஸ்டெம், அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் திறன் மேம்பாட்டுக்கான திட்டங்கள் உள்ளடக்கிய நன்கு வரையறுக்கப்பட்ட உயர்கல்வி சீர்திருத்த உத்தியை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும். பாதுகாடானது பொதுக்கல்விக்கான நிதி ஒதுக்கீடை செய்துள்ளது. எனினும் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட நாட்டில் உள்ள பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் மோசமான உட்கட்டமைப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட ஆய்வு நிதியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. அறிவு சார்ந்த பொருளாதாரமாக இலங்கையை மாறுவதை நோக்காக கொண்டால் இந்த பல்கலைக்கழகங்கள் நவீன வசதிகள், ஆராய்ச்சி நிதி மற்றும் வினைத்திறனான ஆசிரியர் குழுவத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கான தரத்தை மேம்படுத்தும் பொருட்டாக உட்கட்டமைப்பு மேம்பாடு, ஆராய்ச்சி மானியங்கள் மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியன நிதி ஒதுக்கீடுகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும். சுற்றுலா மற்றும் சேவைகள் துறை வளர்ச்சி, டூரிசம் சர்வீஸ் செக்டர் டெவலப்மெண்ட், வெளிநாட்டு நாணய மாற்றை ஈட்டித்தரும் முதன்மையான துறையான சுற்றுலாத்துறைக்கு இந்த பாதுகாட்டில் போதுமான நிதி ஒதுக்கல் வழங்கப்படவில்லை அல்லது மீட்புக்கான ஊக்கத்தொகைகள் ஒதுக்கப்படவில்லை. சுற்றுலா மேம்பாடு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்புக்கான உத்திகள் இல்லாவிடின் சுற்றுலாத்துறையின் மீட்சி மெதுவாகவே இருக்கும். முதலீட்டாளர்களுக்கான வரிச்சலுகைகள், பன்னாட்டு சந்தைப்படுத்தல் பரப்புரைகள் உள்ளிட்ட கட்டமைப்பு மேம்பாடுகள் உள்ளிட்ட சுற்றுலா மீட்டு பாதை வரைபடத்தை அரசு அறிமுகப்படுத்த வேண்டும். இலங்கை நாள், ஸ்ரீலங்கா டே. இந்த பாதுகாட்டில் ஸ்ரீலங்கா பண்பாட்டை உலகளவில் மேம்படுத்துவதையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதையும் இலக்காக கொண்டு ஒரு விழாவை இலங்கை நாள் என்ற பெயரில் தொடங்குவதற்கான முன்மொழி செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் மென்மேலுவை மேம்படுத்தவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் இலங்கையின் செழுமையான மரபுகளை உலகிற்கு வெளிப்படுத்தவும் கூடிய பாராட்டுக்குரிய ஒரு முயற்சியாகும். இந்த நாளில் அறிமுகமானது தேசிய அடையாளம், பண்பாட்டு மரபுகள் ஆகிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் ஒரு சாதகமான படிநிலையாகும். உச்ச சுற்றுலா பருவமான மார்கழி மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த முயற்சியானது இலங்கையின் பல்வேறு மரபுகள், கலைகள், இசைகள், நடனங்கள், உணவுகள் முதலிய பற்றி உலகளாவிய கவனத்தை உருவாக்க உதவும். மேலும் இந்த விழாவை ஒழுங்கு செய்வதில் தனியார் துறையின் ஈடுபாடானது நிலையான மற்றும் கூட்டு அணுகுமுறையை உறுதி செய்கின்றது. எனினும் அதன் பேறுபேறுகளை உயர்த்துவதற்கு அரசானது தெளிவான விளம்பர உத்தியை உருவாக்குதல், எண்மத்தளங்கள், ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், பன்னாட்டு கூட்டாண்மைகளை பயன்படுத்தி உலகளாவிய பார்வையாளர்கள் ஈர்க்கும் வகையில் ஒரு விரிவான சந்தைப்படுத்தல் பரப்புரையை செய்ய வேண்டும். வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் அந்தந்த நாடுகளில் நடைபெறும் பரப்புரைகளில் பங்கேற்பதற்கு ஊக்குவிப்பது பன்னாட்டு பார்வையை விரிவுபடுத்தும். இலங்கையின் பல்வேறு மரபுகள், இனங்கள், சமூகங்கள் அடங்கியிருப்பதை உறுதி செய்யும் பொருட்டாக அனைத்து மாகாணங்களிலிருந்து பண்பாட்டு கூறுகளை முன்னிலைப்படுத்த வேண்டும். சுற்றுலா முன்முயற்சிகளோடு இணைக்கவும் உள்ளூர் வணிகங்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கான பொருளாதார நன்மைகளை மேம்படுத்துவதற்காகவும் சிறப்பு பயணப்பகுதிகள் பன்னாட்டு சுற்றுலாக்கள் முதலிய சுற்றுலா திட்டங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். ஓராண்டு நிகழ்வு என்பதற்கு அப்பால் இலங்கையில் ஆண்டு முழுவதும் பன்னாட்டு சுற்றுலா தலமாக நிலைநிறுத்தும் பொருட்டாக திருவிழாக்கள், கலைகள் மற்றும் வரலாற்று பட்டறிவுகளை சுற்றுலா கொள்கையில் ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த பாதுகாட்டில் அரசு பல இலட்சிய சீர்திருத்தங்களை அறிவித்தாலும் இந்த முயற்சிகள் எவ்வாறு செயற்படுத்தப்படும், யார் பொறுப்பேற்பார்கள், அல்லது வெற்றி அளவிடுவதற்கான அளவீடுகள் எந்த அளவீடுகள் பயன்படுத்தப்படும் என்பன பற்றி போதுமான தகவல்களை அரசு வழங்கவில்லை. இந்த தெளிவின்மையானது குழப்பத்திற்கும் செயற்படுத்துவதில் தாமதத்திற்கும் கொள்கை செயல்பாட்டில் திறமையின்மைக்கும் வழிவகுக்கும். பரிந்துரைகள்: திட்டம் செயல்படுத்துவதற்கான காலக்கேடு, பொறுப்பான நிறுவனங்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் முடிவுகள் உள்ளிட்ட ஒவ்வொரு முதன்மையான திட்டத்துக்கும் விரிவான செயல்படுத்தல் திட்டத்தை அரசு வெளியிட வேண்டும். பொறுப்புணர்ச்சியை உறுதி செய்வதற்காக ஒழுங்கான இட்டைப்படுத்தல்கள், வெளிப்படையான அறிக்கையிடல் முதலிய வழிமுறைகள் நிறுவப்பட வேண்டும். வணிகர்கள், கல்வியலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கவலைகளை தீர்க்கும் பொருட்டாக பங்குதாரர்களின் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும். சுருக்கமாக கூறப்போனால், இந்த பாதீடானது பொருளாதார மாற்றம், எண்மமயமாக்கல் மற்றும் சமூக நலன்களுக்கான வலுவான திசையை காட்டுகிறது, ஸ்ட்ராங் டிரெக்ஷன் காட்டுகின்றது. இருப்பினும் நிதிநிலைத்தன்மை, தனியார் துறை பங்கேற்பு, விவசாய நவீனமயமாக்கல், செயற்படுத்த தெளிவின்மை ஆகியன முதன்மையான குறைபாடுகளாக உள்ளன. அரசு செயற்படுத்தும் திட்டத்தை தெளிவாக அறிவிக்க வேண்டும். அத்தோடு பொது நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் அதன் கொள்கைகளின் செயற்திறன்களை அதிகரிக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். நன்றி.